Alleluia. 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 கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது. அல்லேலூயா. 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக,
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 23, இறை வார்த்தைகள் 23 முதல் 26 வரை. இயேசு கூறியது, வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு! நீங்கள் புதினா, சோம்பு, சீரகம் ஆகியவற்றில் பத்தில் ஒரு பங்கை படைக்கிறீர்கள். ஆனால் திருச்சட்டத்தின் முக்கிய போதனைகளாகிய நீதி, இரக்கம், நம்பிக்கை ஆகியவற்றை கடைபிடிக்காமல் விட்டுவிடுகிறீர்கள். இவற்றை கண்டிப்பாய் கடைபிடிக்க வேண்டும், அவற்றையும் விட்டுவிடக்கூடாது. குருட்டு வழிகாட்டிகளே, நீங்கள் பருகும்போது கொசுவை வடிகட்டி அகற்றுகிறீர்கள், ஆனால் ஒட்டகத்தையோ விழுங்கு விடுகிறீர்கள். வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு! ஏனெனில் நீங்கள் கிண்ணத்தையும் தட்டையும் வெளிப்புறத்தில் தூய்மையாக்குகிறீர்கள், ஆனால் அவற்றின் உட்புறத்தையோ கொள்ளை பொருள்களாலும் தன்னல விருப்புகளாலும் நிரப்புகிறீர்கள். குருட்டு பரிசேயரே, முதலில் கிண்ணத்தின் உட்புறத்தை தூய்மையாக்குங்கள், அப்பொழுது அதன் வெளிப்புறமும் தூய்மையாகும்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, மீண்டுமாய் உங்களை இந்த இறை சிந்தனையின் வேளையில் சந்திப்பதில் பெரு மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருடைய வார்த்தை உயிருள்ளது, அது இருபுறமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது, அது என்றென்றைக்கும் நம்மை எழுப்பக்கூடியதாக இருக்கிறது, வாழ்விக்கக்கூடிய அபிஷேகத்தோடு இருக்கிறது. ஆகவே இந்த உயிருள்ள வார்த்தையை பற்றி கொள்ளுங்கள் என்று நாம் மீண்டும் மீண்டும் அழைப்பு விடுத்து கொண்டே இருக்கிறோம். அநேகர் இந்த அழைப்பை ஏற்று ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளாகவும் அவர் கொடுக்கிற அபிஷேகமான வழிகாட்டுதலுக்குள்ளாகவும் வந்து கொண்டிருப்பது மிகவும் சால சிறந்தது, கடவுளுக்கு மகிமை சேர்க்கக்கூடியது. ஆண்டவர் வெறுமையாய் நிற்கிற பிள்ளைகளை, இவர்தான் என் கடவுள்னு சொல்லி கொண்டிருக்கிற வெறுமையாய் நிற்கிற பிள்ளைகளை விட, ஆண்டவரை பற்றி நம்ம பேசாமல் கூட ஒரு வேளைகளில் ஆண்டவருடைய காரியத்தின் மீது அக்கறையாய் செயல்படுகிறவர்கள் மீது கடவுள் கருத்தாயிருக்கிறார். என் அன்பு பிள்ளைகளே, இன்றைய நாளில் இரண்டு முக்கியமான காரியத்தை கடவுள் வந்து இந்த முதல் வாசகத்திலும் நற்செய்தி வாசகத்திலும் நமக்கு என்ன செய்கிறாரு, ஒரு கோடு போட்டு காட்டுறாரு. அதாவது நற்செய்தி வாசகத்தில் வெளிவேடக்காரரை பற்றி சொல்கிறாரு, குருட்டு வழிகாட்டிகளாக பிள்ளைகளை வழிநடத்துகிறவர்களை குறித்து பேசுகிறாரு, வெளிவேடக்கார மறைநூல் அறிஞர் சதிசெயர் பதுசெயர் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய ஆட்களை பற்றியெல்லாம் பேசுகிறாரு. இதெல்லாம் பார்க்கிற போது ஒரு இரண்டு அணிகளாக நாம் இதை பிரித்து பார்க்குறோம். ஒன்று தவறாய் வழிநடத்தக்கூடிய ஒரு இனம், ஒரு கூட்டம், தவறாய் வழிநடத்தப்படுகிற இன்னொரு கூட்டம். இப்போ இந்த இரண்டு கூட்டமும் இங்கே தான் இருக்கிறோம். வழிநடத்தப்படுகிறவங்களும் வழிநடத்துகிறவர்களும் இங்கே இருக்கிறாங்க, வழிநடத்தப்படுகிறவர்களும் இங்கே இருக்கிறோம். ஆகவே இந்த முதல் வாசகத்துக்குள்ளே போகிற போது அந்த வழிநடத்தப்படுகிற ஆடுகளாக இருக்கிற ஏமாறுகிற நிலையில் இருக்கிறவர்களுக்கு செய்தி, நற்செய்தியில் வந்து ஏமாற்றுகிறவர்களுக்கு செய்தி. இப்போது யார் வந்து சுதாரிக்கணும்? ரெண்டு பேருமே சுதாரிக்கணும். ஏமாறுறவனும் சுதாரிக்கணும், ஏமாத்துறவனும் சுதாரிக்கணும். ஆண்டவருடைய வார்த்தையை பார்த்து ஏமாற்றுகிறவர்கள் தங்களுடைய ஏமாற்றுத்தனத்தை விட்டு வெளியில் வரணும். ஏமாறுகிறவர்கள் இந்த ஏமாறுறவனையாக பார்த்து போய் என்ன செய்யக்கூடாது, மாட்டிக்கக்கூடாது. இது இரண்டுமே ஒரு ரயில் தண்டவாளம் மாதிரி சைட் பை சைடில் போய்கிட்டே இருக்கணும். அப்போ இரண்டு பேருமே முயற்சி செய்ய வேண்டும். நிறைய பேர் ஏமாறுறாங்க. அதனால தான் ஆண்டவருடைய தளத்தில், கடவுளுடைய தளத்திலிருந்து நிறைய குழப்பங்களும் நிறைய தேவையற்ற செய்திகளையும் நம்ம கேள்விப்படுகிறோம். ஏமாற்றிட்டாங்க, இப்படி நடந்துருச்சு, அப்படி நடந்தது அப்படின்னு. இன்றைக்கும் இந்த 21வது நூற்றாண்டில் அறிவியல் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில், இன்னும் அறிவு நிலை உயர்ந்து கிடக்கிற ஒரு நேரத்தில் கூட சில செய்திகள் நம்மை உலுக்கி போடுகிறது. அது என்ன அப்படின்னா, சிறு குழந்தைகள் வந்து பலியாக்கப்படுகிறார்கள் தெய்வத்தின் பெயரால். பலி ஒப்பு கொடுக்குறாங்க குழந்தைகளை, நரபலின்னு சொல்லக்கூடியது. கடவுளுடைய பெயரால் இப்படிப்பட்ட தீமைகள் இந்த இடத்துல நடந்தது. அதாவது ஒரு தனிப்பட்ட நபருடைய பிரச்சனைகளை பற்றி நம்ம பேசலை. எப்போ ஒரு கடவுளுடைய பெயரால் ஒருவர் மற்றொருவரை ஏமாற்றுகிறாரோ, அந்த ஏமாற்று தனத்தினுடைய ஆழத்தை நம்ம பற்றி பேசுகிறோம். ஆகவே இந்த அருமையான வேளையில் இந்த இறை செய்திகள் நமக்கு சொல்லுகிற ஒரு அருமையான காரியம், ஏமாந்து போயிடாத அப்படிங்கிற செய்தியை ஆண்டவர் சொல்கிறார். இன்றைக்கி முதல் வாசகத்தில் பாருங்கள், அந்த ஏமாறுகிற நிலையை குறித்து பவுலடியாருடைய வார்த்தையிலிருந்து சொல்லப்படுகிறது. எரேமியா 9:5 நம்ம பார்க்குறோம், எல்லோரும் அடுத்திருப்பவரை ஏமாற்றுகின்றனர், யாருமே உண்மை பேசுவதில்லை, பொய் பேச தங்கள் நாவை பழக்கியுள்ளார்கள், குற்றம் புரிந்தே சோர்ந்து போனார்கள். குற்றம் புரிந்தே சோர்ந்து போகிற அளவுக்கு குற்றம் புரியக்கூடிய நிலையை நம்ம பார்ப்பதாக எழுதப்பட்டிருக்கிற இந்த வார்த்தையை படிக்கிற போது நமக்கெல்லாம் அப்படி தான் தோணுது, எல்லாருமே அப்படி தான் இருப்பாங்களோ அப்படின்னு. தத்துவ இயலார்கள் ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க, உன்னுடைய அருகில் இருக்கிறவன் தான் உனக்கு எதிரி, அதாவது எவ்ரி நெய்பர் இஸ் யுவர் உல்ஃப் அப்படின்வாங்க. அடுத்திருக்கிறவன் தான் வந்து ஒரு ஓனாய் மாதிரி, எப்போ யாரை விழுங்கலான்னு அவன் காத்துட்டு இருப்பான். அப்போ நீ முதல்ல அவனை விழுங்கணும், அப்போ தான் நீ சாதிக்கலாம், ஜெயிக்கலாம். சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்னு சொல்லுவோம். எப்போ எவன் எவங்கால வாரி விட்டுட்டு முன்னாடி போகலான்னு பார்த்துட்டு இருக்கிறான். இந்த உலகத்தினுடைய போக்கு அப்படியாக இருக்கிற. அப்போது இந்த ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்ம சிந்திக்கிற போது, நம்மளுடைய இந்த ஆண்டவருடைய வழிகள் எல்லாம் இழந்து போ, லூஸ் யுவர் செல்ஃப், விட்டுக்கொடு, மன்னிச்சிரு, ஒரு கண்ணத்தில் அறிஞ்சால் இன்னொரு கண்ணத்தை காட்டு, இந்த கோட்பாடுகள் எல்லாம் இந்த உலகத்திற்கு ஒத்து வராததை போல தோன்றுகிறது. அதனால தான் வாலிப பிள்ளைகள், அறிவு சார்ந்த நிலையில் இருக்கிறவங்கெல்லாம் ஆண்டவர் அதிகமாக அவங்க ஆழமாக போக மாட்டாங்க. ஆண்டவருடைய காரியத்தெல்லாம் ஒரு ஒரு பெரிஃபரலாக வச்சு அவங்க என்ன செய்கிறாங்க, ஓகே ரிலிஜியன் இஸ் ரிலிஜியன், த லைஃப் இஸ் டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போகிறவங்க இருக்கிறாங்க. பேசிஃபையிங்னு சொல்லுவாங்க, ஏதாவது எல்லாத்தையும் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவோம் அப்படின்னு. சில பேர் ஸ்னீக் த்ரூன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க, எங்கே நல்லா வாழணும், எது தேவையோ அப்போ அதை பிடிச்சிக்கணும், அப்படி பிடிச்சிக்கிட்டு போயிடலாம். இப்போ எந்த தெய்வத்தை வேணாலும் வச்சுக்கலாம், எந்த தெய்வ நம்பிக்கை வேணாலும் தேவைப்படும் போது அவங்க என்ன செய்வாங்க, அடாப்ஷன் அப்படிங்கிற பேரில் அடாப்ட் பண்ணிப்பாங்க. அது எல்லாத்துல எல்லா நிலையிலையும் வந்துடும். இப்படியாக ஒரு உலகம் வந்து நம்மளை சுற்றி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் தான் ஆண்டவர் நம்மை சான்றுபகர் அழைக்கிறார். சான்றுபகருகிற பிள்ளைகளாக நம்ம இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறார். எல்லாம் சரியாக இருக்கிறது, நாம் போய் என்னத்தை சான்றுபகர முடியும், எல்லாம் சரியாக இருக்கிறது. இப்போ வந்து மருத்துவர்களை வந்து நம்ம உயர்வாக பேசுகிறோம், ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேனே, மருத்துவர்களை ஏன் ஒரு உயர்வாக பேசுகிறோம், எல்லாரையும் பேசிட முடியாது. இந்த சூழலில் பணி செய்கிறவங்க, உண்மையாக பணி செய்கிறவங்க, நிறைய பேர் காசு பணத்தை தேடுறதுக்காக மருத்துவமனையில் உட்கார்ந்துருக்காங்க, அதுவும் நமக்கு தெரியும். இந்த நேரத்தில் உண்மையாக பணி செய்து உயிரை விடுகிறவங்க இருக்கிறாங்க. சமீபத்தில் சென்ற வாரத்தில் ஒரு செய்தி வந்தது, ஒரு மருத்துவருடைய மரணத்தை வந்து தொலைக்காட்சியிலெல்லாம் காட்டினாங்க. அவருக்கு என்ன பேருனா 5 ரூபாய் மருத்துவர்னு சொல்கிறாங்க. அவர் 5 ரூபா தான் வாங்குவாராம். அப்போ பாருங்கள், நல்லவர்கள் இறக்கிற போது ஒரு வலியும் வேதனையும் உள்ளத்தில். இப்போ இந்த கொரோனாவினுடைய நேரத்தில் எப்படிப்பட்டவர்கள் எந்த இடத்துல இருக்கிறாங்க, உண்மையாக யார் உழைக்கிறாங்க என்பதையெல்லாம் நமக்கு நம்ம பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஏமாற்றுகிறவர்கள் இருக்கிறாங்க, உண்மையாக இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இந்த சமூகம் அப்படி தான் நிறைந்து கிடக்கிறது. இந்த மாதிரியான இக்கட்டான சூழலில் தான் இந்த முகங்கள் வந்து தெரிய வருகிறது. அதைத்தான் அதுக்கு தான் இந்த உதாரணத்தை நான் எடுக்கிறேன். ஒரு இக்கட்டான சூழலில் இவர் யார், இவர் அந்த தொழிலை விட்டு ஓடி போயிடுவாரா, இந்த தொழிலில் அவர் உண்மையாக இருப்பாரா, அப்போ உண்மையாக இருக்கிறார்னா யாருக்கு உண்மையாக இருப்பார், காசு வரணுங்கிறதுக்காக இருக்கிறாரா அல்லது மனிதர்களுக்காக இருக்கிறாரா, அப்படிப்பட்ட கேள்விகள் எல்லாம் வருகிறது. அப்போ ஒரு சூழல் அமைவு அப்படியாக உருவாக்கப்படுகிற போது தான், வருகிற போது தான் அதனுடைய உண்மைத்தனமும் வெளிப்படுகிற. இயேசு சுவாமி இருந்தப்போ எல்லாம் சரியாக இருந்துச்சு அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. இப்போ நம்ம இருக்கிற சூழலை விட அப்பொழுது இயேசு சுவாமி இருந்த சூழல் மிகவும் அழுத்தமான ஒரு சூழல். ஏற்கனவே நம்ம இதனுடைய பின் புலங்களை எல்லாம் சொல்லியிருக்கிறோம். ரோமையருடைய ஆட்சி அங்கே, இங்கு ஒருபுறம் பரிசேயர் சதுசேயருடைய அடக்குமுறையினுடைய அந்த ஆன்மீக அடக்குமுறை, ரெண்டுக்கும் மத்தியில் சிக்கி தவித்தது யார், சாதாரண மக்கள். இயேசு சுவாமி பிறப்பில் என்ன நினச்சிருக்கலாம், அவர் தன்னை ஒரு பெரிய அரசாங்க இடத்துல பிறப்பிக்க வைத்திருக்கலாம், அல்லது ஒரு பெரிய பரிசேயராக அவர் பிறந்திருக்கலாம். ஆனால் அவர் அறிவிலும் ஆற்றலிலும் சிறந்தவராக இருந்தாலும் அவரை எப்படிப்பட்ட இடத்தில் அவர் வைத்து கொண்டார்னா, சாமானியர்களுடைய தளத்தில் தன்னை வைத்து கொண்டிருந்தார். இயேசு பரபாஸ் என்கிற ஒரு மனுஷனை நம்ம கேள்வி போகிறோம். அந்த பரபாஸ் யார், அவன் ஒன்றும் பெரிய கொலகாரன் கொள்ளக்காரன்னு நம்ம பெருசாக சொல்கிறோம். இன்ஃபேக்ட் அவர் வந்து ஒரு விடுதலைக்காக போராடி கொண்டிருந்த ஒரு போராளி, அதன் நிமித்தமாக தான் அவன் கொலை செய்கிறான். இயேசுவுக்கும் அப்படிப்பட்ட அழைப்பு வந்திருக்க வேண்டும், ஏன்னா மீட்கிறதுக்காக நம்ம இஸ்ரேல் மக்களை, நம்மளுடைய யூத மக்களை மீட்கிறதுக்கு, இந்த ரோமையருடைய பிடியிலிருந்து காப்பாற்றுறதுக்கு கத்தி எடுத்தால் தான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கோட்பாடு அவர்களுடைய உள்ளத்தில் இருந்தது. இயேசுக்கு அந்த அழைப்பு வந்தது, இயேசு அழைப்பு வந்தது, இயேசு அந்த அழைப்பை அவர் நிராகரித்திருக்கிறார். எப்படி அவர் நிராகரித்தார், எதற்காக நிராகரித்தார் நமக்கு தெரியும். நல்லா இவர் வந்து ஒரு இடத்துல வாளை எடுத்தவன் வாளாலே மடிவான் என்கிற அந்த கோட்பாடுகளை எல்லாம் சீடர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். வாளை எடுத்து போராடுவது நம்முடைய முறை அல்ல, மாறாக ஆண்டவருடைய தளத்திலே இன்னும் அதிகமான ஆற்றலோடு நம்ம நன்மைத்தனத்தின் வழியாக போராடுவது தான் கடவுள் விரும்புகிறார் அப்படின்னு சொல்லி இயேசு சுவாமி ஒரு புதிய அத்தியாயத்தை துவங்கி வைக்கிறார். நம்முடைய இந்திய தேசத்தில் போராட்டங்கள் நிகழ்ந்தபோது அஹிம்சா, நம்முடைய காந்தியடிகளாரை பற்றி நம்ம அதிகமாக பேசுவோம், அவர் அஹிம்சையை பயன்படுத்தினார் அப்படின்னு சொல்லி. அவர் எங்கிருந்து இந்த ஊற்றை எடுத்திருப்பார், அவருக்கு மலைப்பிரசங்கம்னா ரொம்ப பிடிக்கும், அதை வாசிப்பார் அப்படிங்கிறதெல்லாம் அவருடைய வாழ்க்கை குறிப்பில் இருக்கிறது. அப்போ இயேசு அதற்கு முன்னாடியே நமக்கு வழியை காட்டிட்டு போயிருக்கிறார். ஆகவே தான் நம்ம உலகத் தலைவர்கள் அதை எடுத்து பயன்படுத்தி இருக்கிறாங்க. அவர்களை விட அந்த மூலம், அதனுடைய ஆரிஜின் எங்கே இருக்குது, அதை தான் நம்ம பார்க்குறோம். அந்த ஆரிஜினை நம்ம பிடிக்கிறோம். அப்போ இதில் இப்படி தான் நீ போகணும் அப்படிங்கிறத நமக்கு சொல்லி கொடுத்தது யாருன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அதனால தான் நம்ம கிறிஸ்தவர்கள் என்ன செய்கிறதில்லை, நம்ம சண்டை சச்சரவுகள் வேண்டாம், மன்னிக்கிறது நம்முடைய இயல்பாக இருக்கட்டும் என்று சொல்லி நம்ம என்ன செய்ய, நமக்கு கோபம் வராமல் இல்லை, நமக்கு ஒன்றும் தீமை செய்ய தெரியாமல் இல்லை. ஆண்டவருடைய பிள்ளைகள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்கிற வழிமுறையை நம்ம வைத்து சென்று கொண்டிருக்கிறோம். அதற்காக கடவுள் என்ன செய்யலை, நம்மளை ஏமாந்து கொண்டே இரு அப்படிங்கிறது அவருடைய கோட்பாடு அல்ல, அல்லது ஒருத்தன் குற்றம் அப்படின்னா குனிஞ்சிக்கிட்டே இரு, குட்ட குட்ட குனிகிறது அப்படிங்கிறது இல்லை. இயேசுசாமியினுடைய அந்த வழிமுறைகளை, வாழ்வியல் தத்துவங்களை நம்ம உள்வாங்கி பார்க்கிற பொழுது உண்மையாக அது நமக்கு விளங்கக்கூடியதாக இருக்கிற. அவர் சொல்கிறார், ஏமாற்றுகிறவர்கள் இருக்கிறாங்க, நீ ஏமாற்றுகிற மகனாக இருக்கிறாயா அல்லது ஏமாறுகிற மகனாக இருக்கிறாயா, யோசித்து பார். பாருங்கள், சீராக்கின் ஞானநூல் 13:6 சொல்லப்பட்டிருக்கிறது, உன் உதவி அவர்களுக்கு தேவைப்படும் போது உன்னை ஏமாற்றுவர், உன்னை பார்த்து புன்வருவர் பூத்து உனக்கு ஊக்கமளிப்பர், உன்னிடம் நயந்து பேசி உனக்கு தேவையானது என்ன என கேட்பர். இதெல்லாம் ஏமாத்துறவங்க செய்யக்கூடிய காரியங்கள். இன்றைக்கி உண்மையை உணர்ந்து கொள்ள மனநிலை இல்லாதவர்கள் அதிகமாக நம்ம பெருகிட்டு இருக்கிறோம். எது உண்மை, எது உண்மையல்ல, உண்மையல்ல, உண்மையற்ற நிலை என்பதை உணர முடியாத நிலை. இன்றைக்கி நம்மளை எல்லாமே ஒரு புறம் ஒரு காரியம் நடத்தணும்னா இன்னொரு புறம் நமக்கு என்ன செய்கிறாங்க, வேறு ஒரு அடையாளத்தை காட்டிடுவாங்க. நம்ம எல்லாம் அங்கிட்டு திரும்பி பார்த்துக்கிட்டு இருப்போம், இங்கே ஏதாவது நடக்கும். இது எல்லா தளத்திலையும், சமூகத்தில் நடக்கிற எல்லா தளத்திலையும் நடக்கக்கூடிய ஒரு காரியமாக நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி நம்மளாம் ஏமாற்றக்கூடிய ஒரு அடையாளம் வீட்டுக்குள்ளேயே இருக்குது, என்னென்னா தொலைக்காட்சி. நமக்கு அதை வந்து ரொம்ப ஃபேஷினேட்டிங்காக கொடுத்துட்டாங்க, பட் நம்ம எல்லாருமே அதுக்குள்ளே உட்கார்ந்துருக்குறோம். என்ன நடக்குது இங்கேயே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். தீமைகள் கட்டவிழ்த்து விடப்பட்ட சூழலை நம்ம பார்க்குறோம். ஆகவே தான் கடவுள் இன்றைக்கி நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரோ, எல்லா தளத்திலையும் நீ எப்படி இருக்கணும்னா, ஏமாறுகிற பிள்ளையாக இருந்துடக்கூடாது. நீ ஏமாற்றுகிறவர்கள் இருக்கிற உலகத்தில் தான் இருக்கிறங்கிறத உணர்ந்து கொள், உணர்ந்து கொண்டு நீ உன்னை காப்பாற்றிக்கொள், அவ்வளோதான். அப்போ நம்ம காப்பாற்றிக்கணும்னா என்ன செய்யணும், ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்படி செயல்படணும் அதுதான் ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்குறார். இந்த பவுலடியாருடைய வார்த்தைகளை நம்ம மீண்டும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னாக்க அருமையாக சொல்வார், ஆண்டவருடைய நாள் வந்துவிட்டது என இறைவாக்காகவோ அருளுரையாகவோ நற்செய்தி நாங்கள் எழுதிய திருமுகத்தின் செய்தியாகவோ யாராவது சொன்னால் நீங்கள் உடனே மனங்கலங்கி நிலைகுலைய வேண்டாம், திகிலூறவும் வேண்டாம். பாருங்கள், அந்த வார்த்தைகளை நம்ம உள்ளத்தில் வைக்கணும். மனம் கலங்கி திகிலுற வேண்டாம், நீ நிலைகுலைய வேண்டாம். இன்றைக்கி நிறைய பேர் என்ன செய்கிறோன்னா, ஆன்மீக தளமாக இருக்கட்டும் அல்லது அரசியல் தளமாக இருக்கட்டும் அல்லது சமூகத்தளம் எந்த தளத்தை எடுத்தாலும் முதல்ல நம்ம சிறு நிலைகுலைந்து போய்கிடும். முதல்ல நிலைகுலைய வைக்கிறது தான் எதிரியினுடைய வேலையை. நம்மை நிலைகுலைய வைத்துட்டு அவன் என்ன செய்வான், விளையாடுவான். வீடுனா பிசாசு வேலை செய்கிறான் அப்படின்னா முதல்ல நோயை கொடுப்பான், இல்லை பேயை வைப்பான், ஏதாவது ஒரு அடையாளம் வரும், உடனே நம்ம நிலை குலைஞ்சிருவோம். நில குலைஞ்ச உடனே அவன் என்ன செய்வான், அவனுடைய அதிகாரத்தை நம்முடைய மனசுலேயே வைப்பான், வீட்டில் வைப்பான், சமூகத்தில் வைப்பான், எல்லா இடத்துலையும் வச்சுருவான். இந்த நிலை குலையாமல் நம்ம என்ன செய்யணும்னா, சரியானதை பிடித்து கடந்து செல்லணும். அதுதான் பவுலடியார் சொல்கிறார், எவரும் உங்களை எவ்வகையிலும் ஏமாற்ற இடம் கொடாதீர். அப்போ இடம் கொடுக்கக்கூடாதுன்னா என்ன அர்த்தம், நான் நீ முதல்ல தெளிவாயிருன்னு அர்த்தம். கடவுள் பேரை சொன்னி அவர் வந்தார் இவர் வந்தார். இன்றைக்கி நிறைய ஏமாற்று வேலைகள் நம்மளுடைய கிறிஸ்தவ தளத்திலும் நடப்பதை நம்ம பார்க்கிறோம். எல்லாம் சரியாக இருப்பதை போல தோன்றுகிறது, ஆனால் அது சரியா? சில பேர் எங்களிடத்துல வந்து ஒரு சில காரியங்களை குறித்து விவாதிப்பார்கள். அப்பொழுது அந்த விவாதத்தில் நாங்கள் வழிகாட்டுவது உண்டு. அவருடைய அந்த போக்கை நம்ம முதல்ல பார்க்குறோம், அவங்க எதற்காக வராங்க, அவருடைய எண்ணம் எப்படி இருக்குது. அப்போ இந்த எண்ணம் தவறாக இருந்ததுன்னா அந்த இடத்துக்கே நம்ம போக தேவையில்லை. என்னிடத்தில் யாராவது மனம் மாற்ற வேண்டும் அல்லது காரியத்தை ஃபாதர்கிட்ட எப்படியாவது மாற்றி போடணும்னா அந்த இன்டென்ஷன் என்னங்கிறத ஆவியானவர் உணர்த்துவார். ஒரு முறை நான் என் ஆஃபீஸில் உட்கார்ந்துருந்தேன், ஒருத்தர் வந்தார். வரும்போதே ஆண்டவர் நம்மளோட சொல்வார், நம்முடைய உள்ளத்தில் சொல்வார். நான் திருப்பி சொன்ன உடனே ஒரு சில பேர் குழம்பிடுவாங்க, ஆண்டவர் பேசுகிறாருன்னு சொல்கிறார் ஃபாதர் அப்படின்னு. கண்டிப்பாக இதை உணர முடியும். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், சில பேர் கேட்குறாங்க ஆண்டவர் எப்படி பேசுவார் உங்ககிட்ட வந்து அப்படின்னு. அதாவது நம்மக்கிட்ட ஆறு அறிவு இருக்குது. இந்த உலகத்தை மேய்க்கிறதுக்கு இந்த ஆறாவது அறிவு போதும். ஐந்து அறிவு விலங்குகள் வரைக்கும் இருக்குது, ஆறாவது அறிவு நமக்கு இந்த உலகத்தில் அதிகப்படியான ஒரு ஆற்றலோடு போகிறதுக்கு இருக்குது. இது அந்நியில் ஏழாவது அறிவுன்னு ஒன்று இருக்குது, செவன்த்து சென்ஸ், அதாவது மூன்றாவது கண்ணுன்னு சொல்லுவாங்க பாருங்களேன், அதுதான் அந்த ஏழாவது அறிவினுடைய அடையாளம். அதாவது நம்ம அந்த ஜெபத்தில் தான் அதை நம்ம உணர முடியும். அப்போ ஒருத்தர் வரும்போது அவருடைய எண்ணம் என்ன, அவர்கள் எப்படிப்பட்ட எண்ணத்தோடு வர்றாங்கங்கிறத அட்லீஸ்ட் நம்மளால் உணர முடியும். என்ன பதில் எப்படி கொடுக்கணுங்கிறத ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். காதில் கேட்காது, கண்ணில் தெரியாது, நுகர முடியாது. ஆண்டவருடைய பிரசன்னத்தை உங்களால் அபரிவிதமான ஆசீர்வாதமாக அதை கண்டுபிடிக்க முடியும். அதை தான் நம்ம வந்து செவன்த் சென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ஏழாவது அறிவினுடைய ஆற்றல். அதை நம்ம ஜெபத்தில், தனி ஜெபத்தில் நீங்கள் அமைதியாக அமர்ந்து ஆண்டவரோடு ஐக்கியப்படுகிற போது அந்த வல்லமை கிடைக்கும். சலனப்பட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த வல்லமை அதிகமாக கிடைக்காது. சில பேர் எப்பதாலும் கத்திக்கிட்டே இருப்பாங்க, அவங்களுடைய ஜெபிப்பாங்க, ஒரு பக்கம் நல்லா ஜெபிப்பாங்க, கடவுளுடைய காரியத்தில் ரொம்ப அக்கறையாக இருப்பாங்க, ஆனால் அவங்களால அமைதியாக 5 நிமிஷம் உட்கார முடியாது. இங்கே ஜெபிக்கிறதெல்லாம் இங்கே வாயில் கொட்டிடுவாங்க. நல்லா ஜெபம் பண்ணிவிட்டு வெளியில் போய் அவனை பற்றி தெரியுமா இவனை பற்றி தெரியுமான்னு சொல்லி அவங்க என்ன செய்வாங்க, எல்லாத்தையும் பற்றி அசிங்கமாக பேசிடுவாங்க, குறை பேசிடுவாங்க. எல்லாத்தையும் பற்றி பேசிட்டு அவங்க ஆசீர்வாதமாக பெற்றுக்கொண்டதெல்லாம் இங்கே விட்டுடுவாங்க. இது எப்படின்னா, சம்பாரித்த உடனே வெளியில் போய் சூதாட்டம் செய்து தன்னுடைய அந்த ஆதாரத்தையெல்லாம் இழந்து போகிறாங்க, பணத்தையெல்லாம் இழந்து போகக்கூடிய அந்த மனுஷனை போல தான். அதனால தான் நம்ம இதெல்லாம் யோசித்து பார்க்கணும். ஒரு சிலருக்கு மட்டும் இந்த ஆற்றல் எப்படி கிடைக்கிறதுன்னா, அவங்க ஒரு சில கட்டுப்பாட்டுக்குள்ளே தங்களை வைக்கிறாங்க, அப்படி வைக்கிற போது இந்த ஆற்றல் அவங்களுக்குள்ளே கிடைக்கிறது. அப்படியாக அந்த நபர் வந்த பொழுது உடனே செய்தி வருகிறது, அடித்து அவனை விரட்டணும் அப்படின்னு. உடனே அவனை விரட்டு அந்த இடத்த விட்டு. உடனே வந்து அவன் சொன்ன செய்தியை கேட்ட உடனே நான் கோபப்படுற மாதிரி என்னுடைய வார்த்தைகளை வைத்தேன். கோபப்பட்டோடனே அவர் உடனே ஆள் போயாச்சு. உடனே பக்கத்தில் இருந்தவங்க கேட்குறாங்க, என்ன ஃபாதர் வந்தோன்னு இப்படி கோபப்பட்டுட்டீங்க, அப்படி தான் செய்தி வந்தது அப்படின்னு சொன்னேன். பிறகுதான் அந்த செய்தியினுடைய ஆழம் எங்களுக்கு புரிந்தது. அவன் ஒரு பெரிய ஏமாற்றுக்காரன், அந்த இடத்துல ஒரு ஏமாற்றுத்தனமான சில வேலைகளை அவன் பிளான் பண்ணி கொண்டு வந்திருந்தான். ஏன்னா அடுத்த ஆட்களுடைய ரெஃபரன்ஸ்லாம் எங்களுக்கு வருங்கிற போது அந்த உண்மை விளங்கியது. அப்போ தான் எல்லோரும் சொல்கிறாங்க இது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்றேன். எனக்கு அவரை யாருன்னே தெரியாது. இது மாதிரி ஒரு முறை இல்லை, இது மாதிரி பல முறை நமக்கு நடக்கும். ஒரு சில நேரத்தில் அது தவறாய் போவதை போல தெரிந்தாலும் அது கடவுளுடைய திட்டத்தின்படியாக சரியாகவே இருக்கும். ஆகவே தான் நம்ம ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நம்மை ஒப்படைக்கிற போது அவர் நம்மை பயன்படுத்துகிறார். நம்மை வைத்து அவர் என்ன செய்கிறார், காரியங்கள் செய்வார். அதனால தான் நீங்கள் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் முதல்ல உட்கார கற்றுக்கொள்ளுங்கள்னு நம்ம சொல்கிறோம். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இந்த குருவானவர் சரியாக பேசுகிறாரா, இந்த போதகர் சரியாக வழி நடத்துகிறாரா, இந்த போதகர் பைபிளை வச்சு தான் பேசுகிறாரு, இவர் பேசுகிறது சரிதானா என்பதை எல்லாம் புரிந்து கொள்ள முடியும். இதில் பாருங்கள், ஆண்டவருடைய வார்த்தை அவர் சொல்கிறார் பாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மாட்சியை நீங்கள் அடையும் பொருட்டே நாங்கள் அறிவித்த நற்செய்தியின் வழியாக உங்களை அழைத்தார். இந்த நற்செய்தியின் வழியாக தான் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க, மனுஷன் வழியாக இல்லை. இன்றைக்கி மனிதர்கள் வழியாக அழைக்கப்படுகிற ஒரு கூட்டம் உருவாகி கொண்டிருக்கிறது. அவரை சார்ந்தவர்கள், இவரை சார்ந்தவர்கள். ஏற்கனவே பவுலடியார் சொல்லியிருக்கிறார், டோன்ட் டெல், நீ சொல்லக்கூடாது, நான் அப்பல்லோவை சார்ந்தவன், நான் சீலாவை சார்ந்தவன் அப்படின்னு, நான் பவுலை சார்ந்தவன், நீ சொல்லக்கூடாது அப்படி. ஏன்னா மனிதர்களை சார்ந்த அழைப்பு அல்ல நம்முடைய அழைப்பு, நற்செய்தியை சார்ந்த அழைப்பு. அதனால தான் அடிக்கடி சொல்லுவேன் நான், இந்த ஃபாதர் புசை வச்சா அப்படி இருக்கும், அவரை தான் பார்ப்பேன், இவரை தான் பார்ப்பேன். இல்லை, நம்ம ஆண்டவரை திருப்பள்ளியிலே பார்க்க தெரியாதவர்கள் நீங்கள் தடம் மாறி போய்கிட்டே இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆகவே தான் நீங்கள் இந்த இடத்துல நாங்கள் ஆட்களை உங்களுக்கு வேறு சில குருக்களை மாற்றி கொடுக்குறோம். சில பேர் சொல்கிறாங்க நீங்கள் வரலன்னா நான் பூசையை ஆஃப் பண்ணிடுவேன். அது முற்றிலும் தவறு. நீங்கள் ஏதாவது ஒரு பூசை பாருங்கள், அது உங்களுடைய விருப்பம். ஆனால் ஃபாதர் வரலை அப்படின்னா நான் பூசையை ஆஃப் பண்ணிடுவேன் அப்படின்னா யூ ஆர் ட்ராவலிங் இன் அ ராங் எண்டு. நீங்கள் தவறான ஒரு வழியில் நடந்து கொண்டு இருக்கிறீங்க. அது கடவுளுக்கு பிடித்தமான வழி அல்ல. ஆண்டவருடைய காரியம் எங்கிருந்து வேணாலும் வெளிப்படும். பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறாரு, ஆகவே அன்பர்களே, எங்கள் வாய்மொழி வழியாகவோ திருமுகம் வழியாகவோ அறிவிக்கப்பட்ட முறைமைகளை பற்றி கொண்டு அவற்றில் நிலையாயிருங்கள். நீ வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு வார்த்தையில் நிலையாயிரு. நீ ஏன் அவர்களை பார்க்குற? பாருங்கள், ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவும் நம்மீது அன்பு கூர்ந்து தம் அருளால் நிலையான ஆறுதலையும் எதிர்நோக்கியும் அளித்த நம் தந்தையாம் கடவுளும் உங்கள் உள்ளங்களுக்கு ஊக்கமளித்து நல்லதையே சொல்லவும் செய்யவும் உங்களை உறுதிப்படுத்துவாராக. அப்போ நம்ம என்ன செய்யக்கூடிய பிள்ளைகளாக இருக்கணும்னா, நல்லதை செய்யக்கூடிய பிள்ளைகளாக இருக்கணும். அதனால தான் நீ மனம் கலங்கி நிலை குலைந்து போயிடாத அப்படின்னு பவுலடியார் இந்த அடிப்படையான செய்தியை வைக்கிறார். பாருங்களேன், இந்த அடிப்படையான செய்தியினுடைய ஆழத்திலிருந்து நம்ம யோசிக்கணும். நாம் ஏமாறக்கூடிய தளத்தில் இருக்கிறோமா, மனம் கலங்கி போகிறோமா? இன்றைக்கி கத்தோலிக்க திருச்சபையில் நிறைய செய்திகளை நம்ம கேட்குறோம், எது உண்மை எது பொய் நமக்கு தெரியாது. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, அற்புதங்கள் நடக்குது, அற்புதங்கள் நிறைய சபைகளில் நடக்குது. கையை நீட்டினோன்னையும் பாஸ்டரோ அல்லது ஒரு ஃபாதரோ அல்லது பிரசங்கியாரோ கையை நீட்டினோன்னையும் பார்த்தீங்கனாக்கா நிறைய பேர் புது புதுன்னு உழுவுறாங்க. ஒரு அடிப்படையில் நம்ம கேள்வி கேட்கணும், ஆவியானவர் இது வரைக்கும் வந்தார், பழைய ஏற்பாட்டெல்லாம் நம்ம இதை பார்க்குறோம், கடவுளின் ஆவி வேலை செய்கிறாரு, புதிய ஏற்பாட்டில் பார்க்குறோம், ஆதி திருச்சபையில் பார்க்குறோம், இதெல்லாம் அடையாளமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. எங்கேயாவது ஆவியானவர் வந்த உடனேயும் துப்பு துப்புன்னு விழுந்தாங்கன்னு இருக்கா? இல்லையே. ஆவியானவர் வந்த உடனே அவங்க அயல் மொழியில் பேசுகிறாங்க, அவங்களுடைய மொழியில் பேசுகிறாங்க. அயல் மொழியை சார்ந்தவர்கள் அவர்களுடைய மொழியில் புரிந்து கொண்டாங்க. இதுதான் அற்புதம். பாருங்கள், இன்றைக்கு கையை நீட்டினோனையும் கீழே விழுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த செயலை நம்ம சற்று சோதித்து பார்க்கணும். ஆவியானவர் தன் பிள்ளைகளை கீழே தள்ளி தான் தன்னுடைய உடனிருப்பை உறுதி செய்வாரா? கண்டிப்பாக கிடையவே கிடையாது. நாங்களும் ஜபிக்கிற போது, நானும் ஜபிக்கிற போது சில இடங்களில் கை வைக்கிற போது பிள்ளைங்க கீழே விழுவாங்க. அது சுகமாக்குகிற வல்லமைக்காக நடக்கும். அவரிடத்தில் ஏதோ ஒன்று தேவையாக இருக்கிறது, அவங்களுக்கு குறையாக இருக்கிற போது அது என்ன செய்யும், கீழே அவங்க விழுவாங்க. அவங்கள தனியாக உட்கார வச்சு நாங்கள் தனியாக ஜபிப்போம். இது 50 பேர் இருக்கிற இடத்துல ஒருத்தர் ரெண்டு பேருக்கு அப்படி நடக்கும். 100 பேர் 1000 பேர் இருக்கிற இடத்துல நான் 3 பேர் 4 பேருக்கு நடக்கலாம். இதுதான் ரேஷியோ, ரொம்ப ரொம்ப ரேராக நடக்கும். பாருங்கள், இது இன்றைக்கி ஆவியானவர் வராருன்னா அவர் சலனப்படுத்துகிற ஆவியானவராக இருப்பார்னா இல்லை. நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே நாங்கள் நற்கருணை வைக்கிறோம், நாங்கள் நற்கருணை வச்சு ஜெபிக்கும் போது ஒரு பெரிய ஆவிக்குரிய வல்லமை இறங்கி வருவதை நாங்கள் பார்க்குறோம், மக்கள் எல்லாம் அயல் மொழியில் பேசுகிறாங்க, சுகமடைகிறவங்க அடைகிறாங்க, தீ ஆவியால் பிடிக்கப்பட்டவங்க கத்துறாங்க, எல்லாம் நடக்குது. அதே ஆண்டவர் தானே திரும்ப பூசைக்குள்ளே இருக்கிறாரு. நற்கருணையில் அவங்க, நீங்கள் தானே வரீங்க ஆண்டவரே, அப்போ ஏன் நற்கருணைக்குள்ளே இந்த மாதிரி காரியங்கள் நடக்கிறதில்ல இந்த திருப்பலிக்குள்ளே அப்படின்னு நான் கேட்டேன். அப்போ திருப்பலி மற்றவர்கள் சொல்வதை போல் அதில் உண்மை இல்லையோ, அதில் வந்து நாங்களாம் ஏமாற்றி கொண்டு ஏதோ ஒன்று கதையை நடத்தி கொண்டு இருக்கிறோமோ அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகம் எழுந்தது. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, மாஸ் இஸ் த பர்ஃபெக்ட் ஆர்டர். திருப்பலி என்பது ஒரு உயர் மதிப்புக்குரிய ஒரு ஆர்டர். அந்த ஆர்டரை பாருங்கள், ராபோஜனத்தின் போது ஆண்டவர் உருவாக்கி கொடுத்த ஒரு காரியம். அந்த நற்கருணையினுடைய அபிஷேகமான பலியில் கிடைக்கக்கூடியது ஆற்றல், எல்லாருக்கும் ஆற்றல் கொடுக்கப்படுது. அந்த இடத்துல வந்து ஒரு ஆர்டர், எப்படி வந்து ஒரு தேசிய கீதம் பாடுகிற போது எல்லாரும் அட்டென்ஷனில் நிற்கிறோமோ அதே மாதிரி ஒரு ஆர்டர் திருப்பலியில் கடைபிடிக்கப்படுகிறது. அந்த ஆர்டரை கடவுளும் ஃபாலோ பண்ணுறாரு. ப்ரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொல்கிறார், ஐ ஆல்சோ ஃபாலோ த ஆர்டர். ஒருவேளை அப்போ தான் யோசித்தேன், ஒருவேளை கடவுள் நம்ம வார்த்தை வாசிக்கும் போதே முன்னாடியெல்லாம் இருந்திருக்கிறது. அதில் கடவுளும் சில விஷயங்களை மாற்றிக்கொண்டே வர்றார். சில புனிதர்கள் எல்லாம் பிதாசுசன் போட்ட உடனேயும் அவங்க அப்படியே மேலே போயிடுவாங்களாம். அதாவது பிதாசுசன் எப்படி போடுவாங்கன்னா பின்னாடி தான் போடுவாங்க, கோயிலுக்கு வெளியில் போட்டுட்டு தான் அவங்க உள்ளே நடந்து வருவாங்க. அங்கே பிதாசுசன் போடும்போதே சில பேரெல்லாம் மேலே போயிடுவாங்களாம், எக்ஸ்டசின்னு சொல்லுவாங்க. அப்போ அங்கேருந்து அவங்க அப்படியே ஊந்துக்கிட்டே வருவாங்களாம், அப்படியே மேலே பறந்துக்கிட்டே வருவாங்களாம். இப்படிலாம் இருக்கும்போது பார்க்குறவர்களுக்கு எப்படி இருக்கும், அந்த திருப்பலியில் பங்கெடுக்க முடியுமா, அது ஒரு விந்தையாக பார்த்துக்கிட்டே இருப்பாங்க எளிய மக்கள் எல்லாம். அப்போ அது ஒரு டிஸ்டர்பன்ஸ் டு த சர்வீஸ். அதனால் பாருங்கள், கடவுள் தன்னுடைய ஆவிக்குரிய வல்லமைகளை கூட அந்த இடத்துல வெளிப்படுத்தாமல் அவர் கட்டுப்பாடாக வச்சிருக்கிறார். அவர் கட்டுப்பாட்டின் ஆவியானவர் அப்படிங்கிறத அந்த இடத்துல உறுதி செய்கிறாரு. கட்டவிழ்த்து விட்ட ஆவியானவர் இல்லை, கட்டப்பட்ட பிள்ளைகளை விடுவிக்கிறவர் தான், ஆனால் அவர் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிற ஆவியானவர். பெர்க்மான்ஸ் ஃபாதர் பாடுவாங்க, கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார் அப்படின்னு பாடுவார். அதுதான் உண்மை. என் அன்பு பிள்ளைகளே, இந்த அருமையான காரியத்தை நம்ம உணர்ந்து கொள்ளணும். இப்போ பாருங்கள், இந்த திருப்பலியை தாண்டி நடக்கிற அற்புதமான அந்த ஹீலிங் செஷன்லலாம் மக்களுக்கு நிறைய அற்புதம் நடக்கும். ஏன்னா அங்கே ஆண்டவர் ஆவியை கட்டவிழ்த்து விடுறார், போய் எல்லாரும் குணம் பெறட்டும், யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ ஆண்டவர் கொடுக்குறார். இப்போ பாருங்கள், இப்படி ஒரு அதிசயம் இந்த இடத்துல நடக்கிறத உணர முடியாத சில பிள்ளைகள் அங்கே தேடி ஓடுறாங்க. அங்கே போனால் ஆடலாம், பாடலாம், குதிக்கலாம். அங்கே ஆர்டர் இல்லை, எவ்ரி திங் இஸ் இன் டிஸ்ஆர்டர், நம்ம உருவாக்குறது தான் ஆர்டர் அப்படின்னு தேவ பிள்ளைகளை இதை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனால தான் நான் சொல்லுகிறேன், நானே ஜெபிப்பேன். என் பிள்ளை எனக்கு தெரிஞ்சவங்களோ இல்லை எங்கள் வீட்டு பிள்ளையோ ஒரு ஜெபத்துக்குள்ளே முன்னாடி நிற்கிதுன்னா அது கீழே உழுவுறது, எல்லாத்துக்கு முன்னாடி உழுவுறதை நான் பார்த்து ரசிப்பேனா, கண்டிப்பாக நான் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது இல்லையா. நான் உழுவுறதை முதல்ல விரும்புவேனா, உடம்பு சரியில்லாமல் உழுவலாம், அப்படி கை வைக்கும் போது ஒருத்தர் விழுந்துட்டாங்கன்னா எப்படி இருக்கும். அப்போ நான் ஜெபிப்பேன், என் பிள்ளைகளை கீழே விழ விடாதீங்க ஆண்டவரே, என் விழாமல் என் பிள்ளைகளை நீங்கள் காப்பாற்றுங்க. நான் அப்படி தான் ஜெபிக்கிறேன். ஏன்னா என் பிள்ளைகள் கீழே விழுவது அநேகருடைய பார்வைக்கு அது ஒரு பேச்சாக மாறுவதை நான் விரும்பலை, அதை வேறொருத்தர் விரும்புகிறாரு. அது யார், அது என்ன, இதை நம்ம உணர்ந்து கொள்ளணும். நம்ம கத்தோலிக்க திருச்சபைக்குள்ளே வருகிற போது சுருவங்கள் எல்லாம் கண்ணீர் வடிக்குது, ரத்தம் வடியுது, இது என்ன எண்ணெய் வடியுது அப்படி நிறையா சொல்கிறாங்க. உண்மைதான், அது ஹேப்பனிங் இஸ் ட்ரூ. அவங்க பார்க்குறது உண்மைதான். நான் உடனே ஒன்று தான் சொல்லுவேன், இது திருச்சபை அங்கீகரிக்குதா, ஆயர்கள் அங்கீகரிக்கிறாங்களா, அது வரைக்கும் நீ பொறுமையாயிரு. அங்கே ஒரு சம்பவம் நடக்குதுன்னா நம்ம என்ன செய்யக்கூடாது, ஓடி போய் அதை வேடிக்கை பார்க்குற இடமா மாற்றிடக்கூடாது. இதைத்தான் பிசாசு விரும்புகிறான். விவிலியத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் சொல்லப்படலையே, இந்த மாதிரி அதிசயங்களும் அற்புதங்களும் நீங்கள் நடக்கிறத பார்ப்பீங்கன்னு தான் சொல்லியிருக்குது. ஓடி போய் பாரு, அங்கேயே நீ உட்கார்ந்துருன்னு சொல்லலையே. அதை பார்க்குற போது நீ என்ன செய்யணும், உண்மையை நோக்கி ஆண்டவருக்குள்ளே உன்னை அழைச்சிட்டு வரணும்னு தான் நமக்கு எச்சரிக்கை செய்தி கொடுக்கப்படுது. அந்த இடத்துல போய் உட்கார்ந்துக்கிட்டு நம்ம அந்த இடத்த அந்த சுருவத்தையோ அந்த காரியங்களையோ நம்ம பெருமைப்படுத்தணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா பைபிளில் அதைப்படி சொல்லப்படலை. அதற்காக நம்ம அவதூறு செய்யணும்னு சொல்லலை. அப்படி நடக்கிற இடமா இருந்தால் லெட் அஸ் வெயிட் ஃபார் த ரிசல்ட். த சர்ச் வில் ரெஸ்பாண்ட் டு தட். ஆயர்கள் இருக்கிறாங்க, அவங்கக்கிட்ட தான் இந்த செய்தி போகும், குருக்கள் எடுத்துகிட்டு போவாங்க. கடவுள் என்ன செய்வாருன்னா இந்த செயல்பாட்டுக்கு அவர் அனுமதிப்பார் தன்னை. ஏன்னா அவருக்கு தெரியும், இந்த சர்ச் அவர் ஆரம்பித்த அந்த திருச்சபைக்குள்ளே அவர் தன்னை யாருன்னு விளக்கி கூறுவார். உதாரணத்துக்கு லூர்து மாதா கெபியில் வந்து, லூர்ஸில் வந்து மெசபேயல் குகையில் மாதா 18 முறை காட்சி கொடுத்தாங்க. ஒரு முறை இரு முறை அல்ல, அவங்க ஒவ்வொரு கேள்விக்கும் அங்கேருந்து பதில் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு சில இடத்துல மாதா காட்சி கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க, சில பேர் பார்த்துட்டாங்க, ஓடுறாங்க, போய் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வராங்க, கண்ணு சிமிட்டுதுங்கிறாங்க, வாய் பேசுதுங்கிறாங்க, எல்லோரும் ஓடி வராங்க. பார்த்தவருக்கும் அந்த இடத்துல காட்சியில் ஒன்றிப்பு இல்லை, வந்தவங்க யாருக்குமே அந்த காட்சியில் ஒன்றிப்பு இல்லை. அப்போ அந்த இடத்துல என்ன டிவைன் இன்டராக்ஷன் இருக்க முடியும்? ஒரு பரிசுத்தத்தினுடைய எழுப்புதல் அந்த இடத்துல இல்லையே. இருந்திருந்தால் அங்கே யாராவது ஒருத்தருக்காவது அந்த காட்சியோட ஒன்றிப்பு வந்திருக்கணுமே. லூர்து மாதா கெபியில் அந்த பென்னதத்த அம்மாவுக்கு அந்த காட்சியோட ஒன்றிப்பு வந்துச்சு. ஷி வாஸ் லாஸ்ட். அந்த டிவைன் இன்டர்வென்ஷன் வந்த உடனேயும் இவங்க அந்த இன்டர்வென்ஷனோட இணைஞ்சிட்டாங்க, உலகத்தை அவங்க மறந்துட்டாங்க. ஃபாத்திமாவில் பார்க்குறோமே, மற்ற எல்லா இடத்துலையும் நம்ம அப்படி தானே பார்க்குறோம். காட்சியின் போது அவர்கள் அந்த காட்சியோடு இணைந்தார்கள், இங்கே அப்படிப்பட்ட இணைந்தலே இல்லையே. அப்போ அது எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? அப்போ நாம் என்ன செய்யணும்? சுதாரிக்கணும்னு அர்த்தம். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கி ஏமாற்றுத்தனத்தினுடைய உச்சக்கட்டத்துக்குள்ளே நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் நடக்கிற போது நம்ம என்ன செய்யணும்னா, உண்மைத்தனத்தின் ஆவி நமக்குள்ளே செயல்படும்படியாக நம்ம ஜெபிக்கணும். உண்மையை நோக்கி நம்மை வழிநடத்துகிற அந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கணும். ஆண்டவரே, எது உண்மை எது தவறு எனக்கு வழிநடத்துங்க அப்படின்னு நீ கரம் உயர்த்தி ஜெபிக்கணும். ஒரு சில பேர் தங்களை ஏமாற்றிக் கொள்கிறாங்க, எனக்கு வந்து ஆண்டவர் இறைவாக்கினருக்குரிய அழைப்பை கொடுத்தாரு, பிரசங்கத்திற்குரிய அழைப்பை கொடுத்தாரு அப்படின்னு. ஊழியம் அப்படின்னா பைபிள் எடுத்துகிட்டு ஊழியம் பண்ணுறது, எடுத்துகிட்டு போய் நாலு பேருக்கு பிரசங்கம் பண்ணுறது தான் ஆண்டவருடைய அழைப்பு, இதுக்கே தான் ஊழியம். இல்லை தேவ பிள்ளைகளே, ஊழியம் என்பது ஆயிரம் ஆயிரம் வழிகள் இருக்கிறது, ஊழியத்திற்கான பாதைகள். எதை எப்படி செய்ய வேண்டும்? ஆண்டவர் தகுந்த நேரத்தில் உன்னை கூப்பிடுவார். யூதித் என்கிற பெண் மாடி அறையில் ஆண்டவரோடு தனித்து ஜெபித்து கொண்டு இருந்தார். அவருக்கான அழைப்பை அவர் உணர்ந்திருந்தார். பணம் வச்சிருந்தார், பெருமைக்குரிய மகளாக இருந்தாங்க. ஆனால் அவள் அந்த பெருமைக்குரிய அடையாளத்தை எதுக்காகவும் பயன்படுத்தலை. அவள் தனிமைப்படுத்தி தன்னை சாம்பல் உடை உடுத்தி, சாக்கு உடை உடுத்தி, சாம்பல் பூசி ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அவர் அடக்கமாக இருந்தார். நேரம் வந்தது, ஆண்டவர் எழுப்பினார், போய் வேலையை பார், அங்கே பார். போனார், ஊழவருடைய தலையை வெட்டினார், அந்த மக்களுக்கு விடுதலை கொடுத்தார். அது ஒரு அழைப்பு. ஊழியத்தினுடைய பாதைகள் வித்தியாசமானது, புரிந்து கொள்ள வேண்டும். இதை அறிந்து கொள்ளாத பிள்ளைகள் மனம் கலங்கி நிலை குலைந்து போகிறார்கள். எங்கே ஓடலாம், இங்கே ஓடலாமா, அங்கே ஓடலாமா, அந்த ஃபாதர் என்ன சொல்கிறார், இந்த ஃபாதர் என்ன சொல்கிறார், வித்தியாசமாக யார் சொல்கிறாங்களோ அவங்கெல்லாம் ஜெயிச்சிடுறாங்க. ப்ரைஸ் தி லார்ட். உங்கள் வீட்டுக்குள்ளே வரும்போதே நான் மோப்பம் முடிச்சிட்டேன், ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அந்த ஃபாதர் வல்லமையுள்ள ஃபாதர். ஏதாவது பார்த்தீங்களா ஃபாதர், இல்லைம்மா ஒன்றும் தெரியலம்மா அப்படின்னு சொன்னால், இவருக்கு வல்லமை ரொம்ப கம்மியே தான் அப்படின்னு நம்ம மார்க் போடுறோம். பார்த்தீங்களா தேவ பிள்ளைகளே, மார்க் நம்ம போடக்கூடாது. நாம் சரியானதை தேர்ந்து தெளிய ஆண்டவரே எனக்கு ஆற்றல் கொடுங்க. ஒவ்வொரு அழைக்கப்பட்டிருக்கிற குருக்கள், அழைக்கப்பட்டிருக்கிற சபை பணி கண்காணிப்பாளர்கள், பாஸ்டர்ஸ், ஆண்டவர் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு சிறப்பு தன்மைகளை கொடுத்துட்டே இருக்கிறாரு. அதை நம்ம உணர்ந்து அவர்களுடைய தளத்தில் நம்ம அவர்களை மதித்து ஏற்று நடக்க வேண்டும். இவருக்கு அது இல்லை, இவருக்கு இது இல்லைன்னு நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. ஆண்டவர் அவர் வழியாக எதை செய்ய விரும்புகிறார் என்பதை அறிந்து செயல்பட வேண்டும். தேவ பிள்ளைகளே, இயேசுவை குறித்தே வதந்தி வந்ததாக பைபிள் எழுதியிருக்கு. இயேசுவை குறித்து ஒரு வதந்தி. யோவான் 7:12 பாருங்கள், மக்கள் கூடியிருந்த இடங்களிலெல்லாம் இயேசுவை பற்றி காதோடு காதாய் பலவாறு பேசிக்கொண்டனர். சிலர் அவர் நல்லவர் என்றனர், வேறு சிலர் இல்லை, அவர் மக்கள் கூட்டத்தை ஏமாற்றுகிறார் என்றனர். இந்த குழப்பமெல்லாம் இயேசுவின் காலத்திலே நின்றுக்கிட்டே தான் இருக்குது. நீ நானும் ஆண்டவருடைய தளத்தில் எப்படி இருக்கிறோம் யோசிக்க பிள்ளைகளே. குழப்பத்தை உண்டாக்குகிறவர்களாக அநேகர் அழிந்து கொண்டிருக்கிறாங்க. ரோமையர் 16:18 இத்தகையோர் நம் ஆண்டவர் கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யவில்லை, தங்களுடைய வயிற்றுக்கே ஊழியம் செய்கிறார்கள். இவர்கள் இன்சொல் பேசி முகமுன் கூறி கபடற்ற உள்ளத்தினரை ஏமாற்றுகிறார்கள். இவர்கள் இவர்கள்னு சொல்லியிருக்க, யார் இந்த இவர்கள் அப்படின்னு அதுக்கு முந்தின வசனம் சொல்லுது பாருங்க, 17. சகோதர சகோதரிகள், நான் உங்களிடம் வேண்டுவது நீங்கள் கற்றுக்கொண்ட போதனையை மீறி பிரிவினைகளையும் தடைகளையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து கவனமாயிருங்கள், அவர்களை விட்டு விலகுங்கள். பிரிவினையை உண்டாக்குகிறவர்கள், தடைகளை ஏற்படுத்துகிறவர்கள். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு வேதம் எல்லா பக்கமும் போதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. கடவுள் பெயரால் எல்லாரும் செயல்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. கடவுள் பெயரால் எல்லா கடவுளையும் சொல்கிறேன். எந்த கடவுள் நம்பிக்கையாளர்களாக இருந்தாலும் நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரே ஒரு அடையாளம் இது தான். ஆண்டவருடைய வார்த்தை ரோமையர் 16:17 சொல்லப்பட்டிருக்கிற இந்த வார்த்தைகளை அடிக்கோடிட்டு வைத்து கொள்ளுங்க. கற்றுக்கொண்ட போதனையை மீறி பிரிவினை தடை உண்டாக்குகிறவர்களை குறித்து கவனமாயிருங்கள். அவன் சபைகளை பிரிக்கிறவனாக இருக்கிறான்னா அவன் பின்னாடி போகாத. ஒரு பாஸ்டருக்கும் இன்னொரு பாஸ்டருக்கும், ஒரு சபை பொறுப்பாளருக்கும் இன்னொரு சபை பொறுப்பாளருக்கு இடையே ஒருத்தன் வந்து பிளவை ஏற்படுத்துகிறான்னா அவன் வேறுபட்டவனாயிருக்கிறான். தவறு நடக்கலாம். அந்த தவறை ஆண்டவருடைய கரத்தில் விட்டுட்டு எவன் தன் பணியை ஒழுங்காக செய்துட்டே போயிட்டுருக்கானோ அவன் பின்னாடி நீ போ. ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படியாத்தான் இருப்பாங்க. இயேசு சுவாமி எங்கேயாவது புலம்பி பார்த்துருக்கிறீங்களா? பிரிவினைகளை ஏற்படுத்துவதை பார்த்துருக்கிறீங்களா? நீ அவனை போவாத, இவன்ட்ட போவாத, அவர் சொல்லவே இல்லை. நீ நான் சொல்கிறத சொல்கிற உண்மையை நான் சொல்லுகிறேன், நீ அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் சீடர்களை சாடுறாரு. எத்தனை ஆண்டு நீ இப்படி தான் இருக்க போகிற? இன்னும் எத்தனை காலம் நான் உங்களோட இருக்க போகிறேன்? நீ அறிவு தெளிவோட நீ கண் விழிக்கணும் இல்லையா? ஆண்டவர் சில இடத்துலலாம் பொங்கி வேகமாக வர்றாரு வெளியில் வார்த்தையின் வழியாக. ஏன்னா பிள்ளைகள் சுதாரிக்க மாட்டேங்குதே. ஆண்டவர் வேதனையெல்லாம் வெளிப்படுத்திட்டாரு, இந்த வார்த்தை வழியாக வெளிப்படுத்தி இருக்கிறாரு. உடனே நம்ம என்ன செய்யக்கூடாது? இந்த வார்த்தையில் இவங்களெல்லாம் சொல்லியிருக்கிறார், இவங்கள தான் சொன்னார், இவங்கள தான் சொன்னார்னு நம்ம முத்திரையிட தேவையில்லை. உனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார்னா நீ அமைதியாக ஏற்றுக்கொண்டு நீ அந்த பாதையை விட்டு நீ விலகி ஓடிவிடு. அதுதான் ஆண்டவருடைய விருப்பம். ஆண்டவர் நற்செய்தியில் அதை தான் சொல்லியிருக்கிறார். யார் யார் எப்படிப்பட்ட வழியில் தவறாய் வழி நடத்துகிறாங்க மக்களை அப்படிங்கிறத அவர் வெளிப்படுத்தி இருக்கிறாரு. ஆண்டவருடைய இந்த காரியத்தை எல்லாம் நம்ம உணர்ந்து பார்க்கோம். பிலிப்பியர் 1:20 பவுலடியார் சொல்கிறாரு, என்ன நேரிடினும் நான் நிலைகுலைய மாட்டேன். இதுவரையில் என்னால் கிறிஸ்துவின் புகழ் விளங்கியது போல் இப்பொழுதும் நான் இருந்தாலும் இறந்தாலும் என்னால் அவரது புகழ் விளங்கும். இதுவே என் பேராவல், இதுவே என் நம்பிக்கைன்னு சொல்கிறார். அதை பழைய மொழிபெயர்ப்பிலேருந்து நான் எடுத்து படித்து பார்த்தேன். என்ன நேர்ந்தாலும் வெட்கமுற மாட்டேன். இன்றும் என்றும் வாழ்விலும் சாவிலும் முழு துணிவுடன் கிறிஸ்துவை என் உடலால் பெருமைப்படுத்துவேன். இதுவே என் பேராவல், இதுவே என் எதிர்நோக்கு. இது பொது மொழிபெயர்ப்பில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை. பழைய மொழிபெயர்ப்பில் இருக்கிறத நாம் இப்போ வாசித்தது, என்ன நேரிடும் நான் நிலைகுலைய மாட்டேன் அப்படிங்கிற வார்த்தை பழைய மொழிபெயர்ப்பில் இருக்கிறது. பாருங்கள், அந்த நிலைகுலையாமல் அப்போ என்ன செய்வேன்? கடவுளோடு நான் இருந்து நான் அவருக்கு சான்று பகிர்வேன். இதுதான் என் நம்பிக்கை. நான் நிலைகுலைந்து எங்கேயும் ஓடுறதில்லை. ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படியாக இருப்பாங்க. 2 Corinthians 4:8 சொல்கிறாரு, நாங்கள் எல்லா சூழ்நிலைகளில் இன்னலுற்றாலும் மனமுடைந்து போவதில்லை, குழப்பமுட்டாலும் நம்பிக்கை இழப்பதில்லை. வீட்டுக்குள்ளே பிரச்சனை வருது, பக்கத்துலேருந்து வந்து 2 ஐடியா கொடுப்பாங்க, அங்கே போங்க இங்கே போங்க, ஓடிடாத. ஆண்டவர் சொல்கிறாரு, குழப்பமுற்றாலும் நீ இன்னலுற்றாலும் குழப்பமுறக்கூடாது. ஆண்டவருடைய உடனிருப்பை உணர்ந்து பார். விடுதலை பயணம் 14:13 சொல்லுது, மோசே மக்களை நோக்கி சொல்கிறார், கடவுளை அறிந்திருக்கிற ஒரு மனுஷன் சொல்கிறாரு, அஞ்சாதீர்கள் நிலை குலையாதீர்கள். நிலை குலைஞ்சினா பிசாசு உள்ளே வந்துடுவான். இன்று ஆண்டவர் தாமே உங்களுக்காக ஆற்றும் விடுதலை செயலை பாருங்கள். இன்று நீங்கள் காணும் எகிப்தியரை இனிமேல் என்றுமே காணப்போவதில்லை. ஆண்டவருடைய பிள்ளைகள் இப்படியாய் அதிசயத்தை பார்ப்பீங்க. நீ ஆண்டவரை சார்ந்திருந்தா அதிசயத்தை காண்பீங்க. ஆண்டவர் அதிசயம் செய்கிறவர் மட்டுமல்ல பிள்ளைகளே, அவர் அதிசயத்தை நீ காணும்படி செய்வார். ஏன் மக்கள் வரத்துக்கு முன்னாடியே செங்கடலை அவர் பிளந்து வச்சிருக்கலாமே? ஏன் அவர்கள் வந்து அந்த கோலை நீட்டி அது விலகுது? ஏன் மக்கள் திரள் வர்றதுக்கு முன்னாடி அந்த இடத்துல தண்ணியை அவர் ஊற்றி வச்சிருக்கலாமே? ஏன் அந்த வறண்ட பாலைநிலத்தில் பாறையை தட்டு அதிலிருந்து தண்ணீர் கிடைக்கும் என்று சொன்னார்? ஏன் மக்கள் இனங்கள் புலம்ப விடுறாரு? அவர்கள் பார்க்க வேண்டும். அவர்கள் பார்க்கும்படியாக ஆண்டவர் அதிசயத்தை செய்தவர். இன்றைக்கு நீங்கள் திரும்பி பாருங்கள், அநேக அற்புதம் அநேக அதிசயம் நீங்கள் காணும்படியாக ஆண்டவர் செய்து கொண்டே இருக்கிறார். அப்போ நம்ம என்ன செய்யணும்? இதெல்லாம் பார்த்துட்டு ஆண்டவருடைய பிள்ளைகள் நிலைகுலையக்கூடாது. ஏமாற்றுகிறவனை அறிந்து அவனை விட்டு விலகி இருக்கணும். எல்லாத்துக்கும் மேலே ஆண்டவருடைய வார்த்தை, உட்புறத்தில் உள்ளவற்றை தர்மமாக கொடுங்கள். Luke 11:41, உட்புறத்தில் உள்ளவற்றை தர்மமாக கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அனைத்தும் தூய்மையாயிருக்கும். அதுதான் முதல் வாசகத்தினுடைய கடைசி வார்த்தைகளாக சொல்லப்படுகிறது. நீங்கள் என்ன செய்யணுன்னா, நல்லதையே சொல்லவும் செய்யவும் உங்களை உறுதிப்படுத்துவாராக. நீங்கள் நல்லதையே சொல்லவும் செய்யவும் நீங்கள் உங்களை அழைச்சிட்டு போகணும். ஒரு பாடல் பெர்க்மான்ஸ் ஃபாதர் பாடுவாங்க, நல்லதையே நான் சொல்லவும் செய்யவும் உள்ளத்தை இன்று உறுதிப்படுத்தும் ஐயா. நல்ல பாடல். ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம உள்ளத்தில் தாங்கி உயிருள்ள பலியாக உங்களை படையுங்கன்னு ரோமையர் 12:1 சொல்லியிருக்குது பார்த்தீங்களா? கடவுளுடைய இரக்கத்தை முன்னிட்டு உங்களை வேண்டுகிறேன், கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக உங்களை படையுங்கள், இதுவே நீங்கள் செய்யும் உள்ளார்ந்த வழிபாடு. ஒரு தாய் 7 பிள்ளைகளை பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்குறோம், 7 பிள்ளைகளை உயிருள்ள பலியாக கொடுக்குறாங்க. கடைசி மகனையாவது காப்பாற்றிப்பான்னு சொல்லி அவங்க பயமுறுத்துகிறாங்க. கடைசி பிள்ளைய நீ விளக்க போறியா? பிள்ளைக்கு ஒரு வார்த்தை சொல்லி அவனை காப்பாற்றிக்கோ. அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, நம்ம அண்ணன்மாரெல்லாம் ஆண்டவர்கிட்ட போயிருக்காங்கப்பா, நீ பயப்படாத, நீயும் போ, நம்ம ஆண்டவர் உயிருள்ளவர், வாழும் தெய்வம், நமக்கு உயிர் கொடுப்பார்ப்பா அப்படின்னு. பாருங்கள் அந்த தாயினுடைய உயிருள்ள விசுவாசம். இன்றைக்கி நாம் பிள்ளைகள் வாழணும், நம்முடைய குடும்பம் வாழணுங்கிறதுக்காக நம்ம என்ன செய்கிறோம், காரியங்களை ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஏதாவது அட்ஜஸ்ட், கடவுளை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அவர் தான் முன்னாடி வந்து உடனே கண்ணை பிடுங்க மாட்டார், காலை ஒடிக்க மாட்டார். அதனால் கடவுள் பின்னாடி தானே செய்ய போகிறாரு, பின்னாடி பார்த்துக்கலாம். பின்னைய நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கிற போது தேவ பிள்ளைகளே, ஆகவே சுதாரித்து கொள்ளுங்கள். ஆண்டவர் பாருங்கள் மத்தேயு 11:11 சொல்லப்பட்டிருக்கிறது வார்த்தை, மனிதராய் பிறந்தவர்களுள் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் எவரும் தோன்றியதில்லை. அன்னை மரியாளோட அவர் நம்ம கம்பேர் பண்ணதெல்லாம் ஏற்கனவே பேசியிருக்கோம். திருமுழுக்கு யோவானோட நம்மளை கம்பேர் பண்ணுறார். யாரும் திருமுழுக்கு யோவானோட பெரியவராக தோன்றியதில்லை, ஆயினும் விண்ணரசில் மிகச் சிறியவரும் அவரினும் பெரியவரே என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். விண்ணரசில் சிறியவர்னா யார்? கடவுளை முழுவதுமாய் நம்பி உலகத்தை வெளியில் தள்ளிட்டு கடவுளை உயர்த்தி பிடிச்சிட்டு தன் துன்ப வேலையிலும் துயர நேரத்திலும் நம்பிக்கை இழக்காமல் இருக்கிற பிள்ளைகள் தான் விண்ணரசுக்குள்ள சிறியவர்கள். இப்போ ஏற்பட்ட சிறியவர்கள் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர்கள், அவரினும் பெரியவரே என நான் சும்மா சொல்லலை, உறுதியாக. எவ்வளோ அந்த வார்த்தை உறுதியாக நம்ம நம்ம இப்போ மொழியில் சொல்லணும்னா சின்ன பிள்ளைங்க மாதிரி ப்ராமிஸ், ஆ காட் ப்ராமிஸ் சொல்லுவோம் இல்லையா, இப்பெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. அதனால தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாரு, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இதை உறுதியாக நீங்கள் உணர்ந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் நடந்து செல்லும் பாதைகளை நீங்கள் செம்மையாக்குவீர்கள். கடவுளை விட்டு விலகாத, நிலைகுலையாத, மனம் குழம்பி போகாத ஒரு நம்பிக்கை வாழ்க்கையை இன்றிலிருந்து வாழ துவங்குங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அதிசயம் காத்திருக்கிறது, ஆண்டவர் அதை செய்யப்போகிறார். ஆமென்.